சமயத் மெய் பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய் பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த அருமையான ஜப வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் முதல் நாள் காலையிலே இவ்வண்ணமாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. வானொலி என்கிற இந்த மிகப்பெரிய வாய்ப்பிற்காக தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ தூரமான இடங்களிலே நாங்கள் இருந்தாலும் ஒருமனப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மிடத்திலே எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை கூறவும், எங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லவும், சேர்ந்து வேதத்தை படிக்கவும் தந்திருக்கிற வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குறிப்பாக கடந்த 30 ஆண்டு காலம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை கர்த்தர் வழிநடத்தி வருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபித்த, கொடுத்த, உழைத்த ஒவ்வொரு தனி நபர்களுக்காகவும், அவருடைய வாழ்க்கைக்காகவும், அவர்களுடைய அர்ப்பணிப்புக்காகவும் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, முறைப்படி வேதத்தை நாங்கள் பயில எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பிற்காக, இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ராஜா. இதை தங்களுக்கென்று சொந்தமாக்கிக் கொள்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்காகவும் இல்லங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் மன சோர்வினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறிய காரியங்களை பெரிய காரியங்கள் என்று எண்ணிக்கொண்டு சோர்ந்து போயிருக்கிறவர்களை கர்த்தர் ஆற்றி தேற்றும். ஆண்டவரே, ஒன்றுமில்லாத காரியங்களை குறித்து தவறான எண்ணத்தினாலே சோர்ந்து போயிருக்கிற மக்களை கர்த்தர் தூக்கி விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய வேத வசனங்கள் அவருடைய காலலுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கட்டும். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வாக்கு மாறாதது என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்தரலும். இந்த நாட்களிலேயும் மாமியார் மருமகள் உறவிலே பிரச்சனைகளோடு இருக்கிற குடும்பங்களை உம்முடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய அன்பை ஊற்றியறலும். உம்முடைய தூய ஆவியானவரின் கனியாகிய அன்பு இரண்டு பேருடைய வாழ்க்கையிலேயும் பொங்கி வழியும் அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா மனஸ்தாபங்களையும் நீக்கி ஒருவரை ஒருவர் உண்மையாய் நேசிக்கவும், ஒருவருக்காய் ஒருவர் வாழத்தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் திடீரென வேலையை இழந்து தவிப்பதனாலே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்திலே வைக்கிறோம். எந்த காரணத்தினாலே அந்த வேலை தடைப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அதை சீரமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக நேர் வேறொரு இடத்திலே ஒரு வேலை வாய்ப்பை வைத்திருப்பீர் என்றால் அதற்கு நேராய் நீர் அவர்களை சீக்கிரமாய் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே தேவையான பண சகாயத்தை கர்த்தர் கொடுத்து அற்புதமாய் ஆச்சரியமாய் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண காரியங்களிலே தீர்மானம் செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய சித்தப்படி தீர்மானம் எடுக்க நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இது வழி, இதிலே நட என்கிற மெல்லிய சத்தத்தை அவர்கள் காதுகள் கேட்கட்டும். இது உம்முடைய சித்தம் என்ற திட்டவட்டமான முத்திரையோடு கூட முன்னேறி செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருமணமான பின்பும் படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தின் காரியங்களை கவனித்துக் கொண்டு ஆண்டவரே தங்கள் கல்வியிலேயும் கவனம் செலுத்துவதற்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையும் தாரும். அந்தந்த நேரத்திலே அந்தந்த பொறுப்பை சீராய் நிறைவேற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்காய் கேட்கிற பலருடைய வாழ்க்கையிலே அவர்களை பொறுப்பான இடங்களிலே நீர் வைத்திருக்கிறீர். அவர்கள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பரலோக ஞானத்தை தாரும், தைரியத்தை தாரும், விவேகத்தோடு காரியங்களை நடப்பிக்க உதவி செய்தலும். அவர்களுக்கு சுற்றி வேலை செய்கிறவர்களையும் அவர்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களையும் உடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம். ஏற்ற ஒத்துழைப்பு கொடுக்கவும், உயர் பதவியில் இருக்கிறவர்கள் சிறப்பாய் காரியங்களை நடத்தி செல்லவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. புதிய கல்வி ஸ்தாபனங்களிலே படிக்கும்படியாய் சென்றிருக்கிற, வேலை செய்யும்படியாய் சென்றிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். புதிய சூழலிலே அவர்கள் மற்ற காரியங்களை புரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய வாழ்க்கையை உமக்குள்ளே கட்டிக்கொள்ள நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் நல்ல கணவன் மனைவியை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் தவறான தொடர்பு வைத்திருப்பதனாலே குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கிற சமாதான குறைவுகள் எல்லாற்றும் இடைய சமூகத்திலே வைக்கிறோம். தவறான தொடர்புகளை அவர்கள் விட்டுவிட்டு தனது கணவனுக்கும் தனது மனைவிக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து குடும்பத்திலே செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்யக்கூடிய ஒரு மனம் திரும்புதலையும் மனப்பக்குவத்தையும் கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் மனமுடைந்து போயிருக்கிற கணவன்மார் உண்டு, மனைவிமார் உண்டு. கர்த்தர்தாமே உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த நேரத்திலே எதை செய்ய வேண்டும் என்ற ஞான இருதயத்தை தந்து நீர் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் பல மாதங்களாய் படுக்கையில இருக்கிற எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் ஒவ்வொரு நாளும் தாரும். கர்த்தர் கரம் பிடித்து அவர்களை தூக்கி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுகிற சிகிச்சைகளை ஆசீர்வதித்தரலும், உட்கொள்ளுகிற ஆகாரத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை அன்போடும் கரிசனையோடும் கவனிக்கிறவர்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் சொத்து பிரச்சனையினாலே வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு, சமாதான குறைவோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு. கர்த்தர்தாமே அழிந்து போகிற பொருளுக்காக நித்தியமான சமாதானத்தை இழந்து போய்விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலேயும் இந்த நாளிலேயும் தங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அவர்கள் எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் உமக்கு செலுத்த வேண்டிய துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தவும், புதிய ஆண்டை உம்முடைய கரத்திலே ஒப்படைத்து புதிய ஒரு ஆண்டை புதிய வல்லமையோடு கூட ஆரம்பிக்க நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வசனங்கள் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் பரிசுத்தத்திலே வளர்ந்தோங்க செய்ய வேண்டும் என்று இயேசு இரட்சகரின் வல்லமை நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே தானியேலின் ஜெபத்தை சிந்திக்க துவங்கினோம். தொடர்ந்து இன்றும் அதை நாம் பார்ப்போம். தானியேல் 9:8-14 வரை வாசிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவிகொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். இதற்கு முன்வரை தேவனுடைய நீதி நியாயத்திற்கு விரோதமாக எப்படி வெட்கத்திற்குரிய காரியங்களை செய்தார்கள் என்பதை அறிக்கை செய்தார். தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செய்த பாவத்தினாலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட தண்டனைக்கு அவர்கள் பாத்திரராயிருந்தார்கள். அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளே தேவன் அனுப்பியது தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் தவறு செய்தார்கள், தேவன் சரியான காரியத்தையே செய்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் பாவத்தை குறித்து நீங்கள் கர்த்தரிடத்திலே பேசும்பொழுது, ஆண்டவரே, நான் பலவீனமானவன், நான் அந்த சூழ்நிலையிலே இருந்தேன், இந்த சூழ்நிலையிலே இருந்தேன் என்று கூறும்பொழுது, உண்மையாகவே பழியை கர்த்தர் மேல் போடுகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். தேவன் தவறு செய்ததாக கூறுகிறீர்கள். ஆண்டவரே, நீர்தான் இதையெல்லாம் சரியாக கவனித்திருக்க வேண்டும் என்பது போல பேசினீர்கள். அவர் உங்கள் மேல் கடினமாக இருந்தது போல கூறினீர்கள். ஆனால் அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய கரத்திலே எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையேதான் பெற்றுக்கொள்கிறோமே தவிர அநியாயமாக எதையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறதில்லை. எனவே நம்முடைய பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கை செய்யும் பொழுது அது உண்மையாகவே நமது தவறுதான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்று பலர் கூறுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேட்பீர்கள் என்றால் அவர்கள் தேவனை குற்றம் சாட்டுவார்கள். தேவன் ஒருபொழுதும் தவறு செய்கிறதில்லை, நாம் தான் தவறு செய்கிறவர்களாயிருக்கிறோம். தேவனிடத்திலே ஜபத்திலே நாம் கடந்து செல்லும் பொழுது தானியேலைப் போல சரியான உணர்வு உள்ளவர்களாக அவரண்டை செல்ல வேண்டும். தேவனை குறித்தும் நம்மை குறித்தும் சரியான மனப்பாங்குள்ளவர்களாக அவரண்டை செல்ல வேண்டும். தேவன் முழுவதும் நம்மை மறந்து போகிறவர் அல்ல. அதேவேளையிலே அவரது இரக்கத்திற்காக கிருபைக்காக கெஞ்சும் வரை அவர் நமக்காக செயல்படப் போவதும் இல்லை. நம்முடைய குறைகளுக்கு பாவங்களுக்கு மற்றவர்களை காரணம் சொல்லிக் கொண்டிருக்கும் வரை தேவன் நமக்காக செயல்பட மாட்டார். எப்பொழுது நாம் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று நம்முடைய பாவ ஆசையை ஒத்துக்கொள்கிறோமோ அப்பொழுது தேவன் நமக்காக செயல்படுகிறவராயிருக்கிறார். தானியேல் 9:15-18 வசனம் வரை கவனியுங்கள். இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எய்த்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய சேவையை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். இதுதான் தானியேலினுடைய விண்ணப்பம். தேவனிடத்திலே அவர் கெஞ்சி கேட்கிறார். தேவன் எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டு ரட்சித்தார் என்பதை நினைவு கூறுகிறார். தேவன் தமது நீதி நிமித்தமாகவே அதை செய்தார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நீதி உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்ந்தபடியினாலே அவர்களை விடுதலை செய்யவில்லை. யாத்ராமும் 2:24-25 கவனியுங்கள். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஜனங்களிடத்திலிருந்து தேவனிடத்திற்கு சென்ற ஒரே ஒரு காரியம், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தங்கள் வேதனைகளின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட சத்தத்தை அவர் கேட்டார். மற்றபடி அவருடைய இரக்கத்தை நினைவு கூர்ந்து அவர்களது மூதாதையர்களிடத்திலே தேவன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை விடுதலை செய்தார். இப்பொழுது தானியேலும் மீண்டுமாக கர்த்தர் அவருடைய நீதியினாலே நியாயத்தினாலே ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக கெஞ்சுகிறார். தேவன் நம்மிடத்திலே தமது இரக்கத்தை காண்பிக்கும் பொழுது அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் நமது பாவங்களுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்துவிட்டார். இதைத்தான் ரோமர் 3:26 சொல்லும்பொழுது, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். தானியேல் எப்படி மிகவும் கெஞ்சி கேட்கிறார் பாருங்கள். தானியேல் 9:19, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். தானியேல் கெஞ்சி கேட்கும் வார்த்தைகளின் உச்ச கட்டமாயது இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதனாலே ஜபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். எதை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படியாய் பதில் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார். இஸ்ரவேல் மக்கள் மேல் எந்த நன்மையும் இல்லை. தான் தானியேலாய் இருப்பதனாலே தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்கவில்லை. அதற்கு மாறாக தன்னையும் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒன்றுபடுத்திக் கொண்டு நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஒத்துக்கொள்ளுகிறார். தேவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருப்பதனாலே தேவனுடைய நாமம் தான் தூஷிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை குறித்தும் தேவனுடைய மகிமையை குறித்தும் கரிசனை உள்ளவராக தானியேல் ஜெபிக்கிறார். இதுவே அவருடைய ஜபத்திற்கான அடிப்படை. தானியேல் 9:20, இப்படி நான் சொல்லி ஜபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். இங்கே தானியேல் சொல்வதை கேட்டீர்களா? இப்படி நான் சொல்லி ஜபம் பண்ணி என் பாவத்தையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தானியேல் தன்னையும் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறார். ஆனால் வேத புத்தகத்திலே எந்த இடத்திலேயும் தானியேல் செய்த எந்த ஒரு பாவத்தை குறித்தும் நாம் பார்க்கிறதில்லை. அவருடைய எதிரிகள் கூட அவருடைய வாழ்க்கையிலே ஏதாவது தவறு இருக்குமா என்பதை கண்டறிய முயன்றபொழுது அவர்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. நிச்சயமாக தானியேலின் வாழ்க்கையை அவர்கள் துருவி துருவி பார்த்திருப்பார்கள். எதிரே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தேடி அலைந்தார்கள். ஆனால் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தானியேலோ, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னியும் என்று கேட்கிறார். பிரியமானுலே, பலமுறை நான் கூறியிருப்பது உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம், எந்த ஒரு மனிதனும் 10 கட்டளைகளை கை கொள்கிறதுனாலே ரட்சிக்கப்படுகிறதில்லை. இதே சத்தியத்தை சொன்ன ஒரு போதகரிடத்திலே ஒரு கல்லூரி மாணவன் வந்து ஒரு முறை, ஐயா, பழைய ஏற்பாட்டிலே பாவமே செய்யாத ஒரு மனிதனை நான் கண்டுபிடித்து விட்டேன், அவன்தான் தானியேல் என்று கூறினாராம். அதற்கு அந்த போதகர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அப்படி என்றால் தானியேல் 9:20 ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று கேட்கிறாரே, அதன் பொருள் என்ன? அவர் பாவமே செய்யாதவராக இருந்து என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டால் அவர் பொய் சொல்கிறார் என்றுதானே அர்த்தம். அப்படி என்றால் அவரும் கற்பனையை மீறியவர்தானே என்று கூறினாராம். அதற்கு பின்னர்தான் அந்த கல்லூரி மாணவன் ரோமர் 3:23 சொல்லப்பட்டிருப்பதை விசுவாசித்தார். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஒருவேளை நீங்கள் தானியேல் என்ன பாவம் செய்திருப்பார் என்று யோசிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் அது உங்கள் வேலையும் அல்ல, என்னுடைய வேலையும் அல்ல என்பதை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் தம்முடைய வார்த்தையிலே தானியேல் பாவம் செய்ததாக எதையுமே குறிப்பிடவில்லை. என்றாலும் தானியேலும் பாவிதான். தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சும் தானியேல் தன்னுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்கிறார். ஏசாயா 2:2 கவனியுங்கள். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். தொடர்ந்து ஏசாயா 9:21 வாசிக்கிறேன். அப்படி நான் ஜபம் பண்ணிக் கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். புருஷனாகிய காபிரியேல் என்று சொல்லும்பொழுது காபிரியேல் தூதன் மனு உருவிலே தானியேலுக்கு காணப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். காணப்பட்ட நேரம் எருசலேம் தேவாலயத்திலே அந்திபலி செலுத்தும் நேரமாகிய மதியம் 3 மணி. தொடர்ந்து 70 வாரத்தை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். காபிரியேல் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் வேத புத்தகத்திலே மிக முக்கியமான ஒன்றாகும். தானியேல் 9:22-23 கவனியுங்கள். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். கவனித்தீர்களா? தானியேல் தனது ஜபத்திற்கு உடனடியான பதிலை பெற்றுக் கொள்கிறார். வேத பண்டிதர் ஒருவர் கூறும்பொழுது, தானியேலின் இந்த ஜபத்தை எபிரேய மொழியிலே வாசிப்பதற்கு 3 நிமிடங்கள் தான் ஆகிறது. தானியேல் ஜபத்தை செய்து முடித்த உடனே காபிரியேல் தூதன் அங்கே வந்துவிட்டார். எனவே பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதற்கு காபிரியேலுக்கு 3 நிமிடங்கள் தான் எடுத்திருக்கிறது என்று கூறினார். ஒருவேளை தானியேல் கண்ணை மூடி ஜெபிக்க துவங்கிய பொழுதே காபிரியேலும் அங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. தானியேல் ஜெபித்து முடிக்கும் வரைக்கும் அவர் காத்து நின்றிருக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 65:26 இவ்வாறு கூறுகிறது. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். மற்றும் ஒரு காரியத்தை 23 கவனித்தீர்களா? தானியேலை காபிரியேல், நீ மிகவும் பிரியமானவன், எனவே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, அதை நான் அறிவிக்க வந்தேன் என்று கூறினான். இது எத்தனை அருமையான ஒரு காரியம் இல்லையா? பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் விசுவாசமாயிருப்பவர்களை தேவன் கிறிஸ்துவில் காண்கிறார். எபேசியர் 5:5, பிரியமானவர்க்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு விசுவாசி பரலோகத்திலே நேசிக்கப்படுகிறார். ஏன்? அவர் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனாலே நேசிக்கப்படுகிறார். தானியேல் 9:24, மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரைக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள் என்று சொல்லும்பொழுது 7 நாட்கள் அடங்கிய 70 வாரங்கள் அல்ல, அது வாரங்களான 7 ஆண்டுகள் என்று கூறலாம். 7 என்பதற்கான எபிரேய வார்த்தை ஷபுவா. இதன் பொருள் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு. இந்நாட்களிலே நாம் ஒரு டஜன் என்று சொல்லுகிறோமே, அதே போல ஒரு டஜன் என்று சொல்லும்பொழுது அது ஒரு டஜன் மாம்பழத்தையும் குறிக்கலாம், அல்லது ஒரு டஜன் ஆரஞ்சு பழத்தையும் குறிக்கலாம். எனவே இங்கே 70 வாரங்கள் என்று சொல்லும்பொழுது 70 × 7 என்று பொருள். அது நாட்களாகவும் இருக்கலாம், மாதங்களாகவும் இருக்கலாம், வருடங்களாகவும் இருக்கலாம். இந்த வசனத்தின் பின்னணியத்தை பார்ப்போம் என்றால், இப்பொழுது தானியேல் எரேமியா தீர்க்கதரிசியின் 70 வருடங்களை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் மக்களின் அடிமைத்தனம் 70 ஆண்டுகள் இருக்கும் என்று திட்டவட்டமாய் பிரசங்கித்தவர்தான் எரேமியா தீர்க்கதரிசி. 70 ஓய்வு வருடங்களை குறித்த கட்டளையை இஸ்ரேல் ஜனங்கள் மீறியதினாலே அவர்களுக்கு வந்த தண்டனை அது. அப்படியென்றால் 70 வாரங்கள் என்று கூறப்படுவது உண்மையில் 490 வருடங்களாகும். இஸ்ரவேல் ஜனங்களும் 490 ஆண்டுகளாக ஓய்வு வருடங்களை கடைபிடிக்கவில்லை. இதன் விளைவாக 70 ஆண்டுகள் சிறைப்பிடிப்பிற்குள்ளே கடந்து சென்றார்கள். 2 நாளாமும் 36:21 கவனியுங்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும், அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. இப்பொழுது தானியேல் ஏற்கனவே விபரித்த தானியேல் 7:8 கண்ட தரிசனத்தை எண்ணி பார்த்தவராக, புரஜாதி மக்களின் அந்த நீண்ட காலம் எப்படி இந்த 70 ஆண்டுகளுக்குள்ளே அடங்கும் என்று வியந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கண்ட தரிசனத்தின்படி இன்னும் பல ஆண்டுகள் புரஜாதி மக்கள் உலகத்தை ஆளப்போகிறார்கள். ஆனால் 70 ஆண்டுகளுக்கு பின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வார் என்றும் தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். எனவே இது எப்படி ஆகும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். தானியேலினுடைய எண்ணம் என்ன? இந்த 70 ஆண்டு காலம் முடிந்த பின்னர் யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்புவார்கள் என்றும், அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா வருவார் என்றும், தாவீதிற்கு வாக்கு பண்ணப்பட்ட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று எண்ணினார். இந்த 70 வாரங்கள் அல்லது இந்த 70 ஏழுக்கள் 2 கேள்விக்கான விடையை சொல்கிறது. இஸ்ரவேலருடைய ராஜ்யம் உடனடியாக நிறுவப்பட போகிறதில்லை. இந்த 70 ஏழுக்கள் கடந்து செல்ல வேண்டும். இந்த 70 ஏழுக்கள் அல்லது 490 ஆண்டுகள் என்பது புரஜாதியாருடைய காலகட்டத்தை கணிக்கும் பொழுது சரியானதாக தோன்றுகிறது. தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே வாசிக்கிறது போல இந்த 70 என்பது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 70 ஏழுக்கள் இஸ்ரவேலருக்கும் புரஜாதி மக்களுக்கும் முடிவை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் காலம். தீர்க்க தரிசனத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் முக்கியமானது. உன் ஜனத்தின் மேலும் என்று சொல்லப்பட்டிருப்பது தானியேலின் மக்களாகிய யூத மக்களை குறிக்கிறது. உன் பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டிருப்பது எந்த சந்தேகமும் இல்லாமல் எருசலேம் பட்டணத்தை குறிக்கிறது. இந்த 70 வாரத்திலே அல்லது 490 ஆண்டுகளிலே 6 காரியங்கள் நடைபெற வேண்டும். தொடர்ந்து நாம் படிக்கும்பொழுது 69 வாரங்கள் ஏற்கனவே கடந்துவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு வாரம் நிறைவேற வேண்டியது இருக்கிறது என்பதையும் நாம் அறியலாம். அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த தரிசனத்தின்படி தொடர்ந்து நிறைவேற வேண்டிய 6 காரியங்கள் என்ன என்பதை விவரமாய் சிந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. ஒரு வார்த்தையின் ஒரு எழுத்தாகிலும் நிறைவேறாமல் விழுந்து போகிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் வேதத்தை பூரணமாய் விசுவாசிக்கிறீர்களா? அப்படி என்றால் வேத வசனங்களுக்கு தொடர்ந்து கீழ்ப்படியுங்கள். அவர் தமது வார்த்தையின் மூலமாய் உங்களை வழிநடத்தும் காரியங்களிலே உறுதியோடு முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் கைகளின் பிரயாசங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-46-0460. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:3.